நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
அமெரிக்கா முழுவதும் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 12 வயது முதல் 21 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் சுமார் 20% சோகம், கோபம், பதற்றம் அல்லது மன அழுத்தத்தை உணரும் போது ChatGPT, Gemini, Character.AI மற்றும் Meta AI போன்ற செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்ஸை பயன்படுத்தி ஆலோசனை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். முந்தைய ஆண்டில் இந்த அளவு 13.1% இருந்தது. அதேவேளையில் மனநல நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றதாக கூறியவர்களின் வீதம் 19.8% இருந்தது. எனவே அந்த வயது பிரிவினரை பொறுத்தவரை சாட்பாட்ஸ் பயன்பாடு மனித நிபுணரை அணுகுவதற்கு இணையான நிலையை எட்டியுள்ளது. மேலும் AI பயன்பாடே வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள நிறுவனங்கள் இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றன. முறையான மதிப்பீடு இன்றி AI மற்றும் டிஜிட்டல் மனநல கருவிகள் அறிமுகப்படுத்தப்படுவதால் ஆஸ்திரேலியர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று ஆஸ்திரேலிய உளவியல் சங்கம் ஆஸ்திரேலியன் சைக்காலஜிக்கல் சொசைட்டி எச்சரித்துள்ளது. நெருக்கடி கால கையாளுதல்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்த சர்வதேச மருத்துவ கவலைகளையும் இது எதிரொலிக்கிறது. MyGov நிறுவனம் அண்மையில் நடத்திய ஒரு சிறு ஆய்வில் நம் நாட்டில் உணர்வு பூர்வமான ஆதரவுக்காக AI சாட்பாட்ஸ்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று கண்டறிந்துள்ளது. இருப்பினும் இது மனித நிபுணர்களை அணுகுவோரின் எண்ணிக்கையை இன்னும் முழுமையாக முந்தவில்லை என்று தற்போதைய சிறந்த தேசிய தரவுகள் கூறுகின்றன. அதேவேளையில் மனநல நிபுணர்களை அணுகுவோரின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து அடையாளம் மற்றும் நடத்தை சார்ந்த பயிற்சியாளரும் ஐடென்டிட்டி அண்ட் பிஹேவியர் கோச், உள்ளடக்கத்தை உருவாக்குபவரும் பேச்சாளரும் உளவியல் ஆலோசகருமான கௌரிஹரன் தனபாலசிங்கம் அவர்களுடன் உரையாடும் நான் குலசேகரம் சஞ்சயன். மனநலனை மேம்படுத்துவதற்காக பலர் செயற்கை நுண்ணறிவு எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்று யூகவ் அண்மையில் நடத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக மனநல ஆலோசகராக கடமையாற்றும் கௌரிஹரன் தனபாலசிங்கம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் கௌரிஹரன்.
வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
முதலில் மனநல ஆலோசனை பெறுவதற்கு சரியான வழி என்று நீங்கள் எதை கருதுவீர்கள்?
மனநலத்தை பொறுத்தவரையில் சரியான ஒரு நிபுணர்களை, அதாவது ஒரு கவுன்சிலர், உளவியல் நிபுணர்களை, சைக்காலஜிஸ்ட் அல்லது உங்களுடைய சைக்கியாட்ரிஸ்ட் அப்படியானவர்களின் ஊடாக செல்வதுதான் மிக நல்லதாக இருக்கும். அல்லது அது சம்பந்தமாக அப்படியான சில பிரிவுகளில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுடைய வழிகாட்டலில் அடிப்படையில் நீங்கள் அப்படியானவர்களை பார்த்து உதவிகளை பெறுவது மிக நல்லது என்று நான் சொல்லுவேன்.
செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது அல்லது அண்மைய காலங்களிலே இந்த சாட்பாக்ஸ், ChatGPT மற்றும் சென்ஸ் AI போன்ற AI கருவிகள் மிகவும் பிரபலமாக வயது வேறுபாடின்றி பலராலும் பயன்படுத்தப்படுகிறது. அண்மையில் வெளியான தரவுகளின் அடிப்படையில் பலர் இதனை மனநல ஆலோசனைக்கும் பயன்படுத்துகிறார்கள் என்று அதிலே கூறியிருக்கிறார்கள். அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன?
இதை பற்றி நானும் அறிந்து கொண்டிருந்தேன். இதில் இருக்கின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எதற்காக மக்கள் இதை பாவிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது எதற்காக பாவிக்கின்றார்கள் என்று சொன்னால், உடனடியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது இப்படியான AI உடன் பேசிக்கொள்வது, அதிலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதை பலரும் வந்து பிரயோசனம் உள்ளதாக நினைத்து அதை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இதில் முக்கியமாக பலரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இதிலிருந்து நாங்கள் உதவியை பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் ஒரு சிகிச்சையை பெறுவதற்கும் ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஒரு AI என்பது வந்து உங்களுக்கு ஒரு தகவலை தரக்கூடியதாக இருக்குமே தவிர, உங்களுக்குரிய சரியான சிகிச்சையை, சரியான முறையில் அந்த சிகிச்சையை நடத்துவது என்பது தற்பொழுது இருக்கின்ற AI பொறுத்தவரையில் அது சரியாக செய்வதாக இல்லை. அதுல இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால், பல AIகளும் நீங்கள் கேட்கின்ற சில கேள்விகளுக்கு உங்களுக்கு எப்படி சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரியான பதில்களை பல AI உங்களுக்கு பதில்களை சொல்லி கொண்டிருக்கின்றன. அப்ப உங்களுக்கு ஒரு நிபுணர் இருக்கும்போது, ஒரு உளவியலாளரோ அல்லது இது சம்பந்தமான நிபுணர் ஒருவர் இருக்கும்போது, அவர்கள் உங்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அந்த சிகிச்சையை எப்படி அடிப்படையாக வைத்து பேசலாம், உங்களுடன் அதுக்கு என்ன செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் உங்களுடன் பேசுவார்கள். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த AI மட்டும் நீங்கள் நம்பும் போது, உதாரணமாக நீங்கள் எப்படி நீந்துவது என்பதை நாங்கள் AI-யிடம் கேட்டால் அது சொல்லித்தரும், அது சொல்லும் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சொல்லி. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே அதுல ஒரு நீச்சலை சரியாக பயிற்றுவிக்கின்ற ஒருவரை நீங்கள் பிடித்தோ அல்லது அதை சரியாக அறிந்த ஒருவரை பிடித்தோ அதை உங்களுக்கு ஒரு சரியான வழிநடத்தலாக நீங்கள் பாதுகாப்பாக சரியான முறையில வந்து அந்த நீச்சலை பழகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இல்லை AI இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கு, காலை அடிச்சுட்டு கையை அடிச்சு கொண்டு இப்படி போனா சரியன்னு சொல்லுது என்பதற்காக நாங்கள் போய் செய்ய முடியாது. அதே மாதிரி உளவியல் சார்பான பிரச்சனை என்பது பல விதத்தில வந்து பல விஷயங்கள் அதிலே அடங்கி இருக்கின்றது. ஆகவே அதுல ஒரு நிபுணரை நீங்கள் நாடி அதற்குரிய சரியான சிகிச்சை முறைகளை சரியான முறையில அணுகும் போது நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் நேரத்தை இப்பொழுது இருக்கின்ற எல்லாமே வேகமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையில் பலரும் பழகிவிட்டதால் வந்து உடனடியாகவே எங்களுக்கு அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக AI கையில இருக்கும். அப்ப கேள்விகளை கேட்டு சிலதை அறிந்து கொள்ளலாம், இப்படி என்றால் என்ன, இப்படி ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னுடைய மருத்துவர்கள், இப்படி என்றால் என்ன, இதனால் என்ன நன்மைகள், இதனால் என்ன தீமைகள், இதுக்கு வேறு என்ன செய்யலாம் என்கிறதை அறிந்து கொள்ளலாம். அது தகவல்கள் மட்டும்தான். ஆனால் அதற்குரிய ஒரு சரியான நிபுணரை அணுகித்தான் நீங்கள் சிகிச்சை பெற வேண்டுமே தவிர ஒரு தகவல் சிகிச்சைக்கு சமமாகாது.
நீங்கள் இந்த துறையிலே பணியாற்றுவதால் தான் அப்படியான ஒரு பதிலை கூறுகிறீர்கள் என்று யாராவது உங்கள் மேல் விமர்சனம் வைத்தால் என்ன சொல்வீர்கள்?
நிச்சயமாக, நான் இந்த துறையில் வேலை செய்யும் போது எங்களுக்கு இதில் இருக்கின்ற நுணுக்கங்கள் எங்களுக்கு தெரியும், இதுல என்ன பிரச்சனைகள் வரலாம் என்பது தெரியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒருவருக்கு எப்பொழுதும் மனநிலை குன்றி இருக்கின்றது, அவர்களுக்கு எப்பவுமே கவலையாக இருக்கின்றது அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நீங்கள் AI-யிடம் போய் கேட்டால் AI வந்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சில நேரத்தில் சொல்லலாம். ஆனால் அதுல உதாரணமாக பைபோலராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றதோ அல்லது அதுக்கு எது அதற்குரிய மருந்தோ அதற்குரிய சிகிச்சைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை சரியான முறையில் அணுகக்கூடியவர்கள் வந்து அதற்குரிய நிபுணர்களாக இருக்குமே தவிர AI வந்து முக்கியமாக இப்பொழுது இருக்கின்ற AI வந்து அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த AI இல்லை. அதனால வந்து நீங்கள் அந்த பைபோலாருக்கு பதிலாக வந்து அந்த டயக்னோசிஸ் என்று சொல்வார்கள், என்ன வருத்தம் என்று கண்டுபிடிக்கிறது, அதுல AI இப்படியான இதுல நீங்கள் தங்கி இருக்கும் போது சில நேரத்தில் அதால பாதிப்புகள் கூட வரலாம். ஆகவே நீங்கள் வந்து சரியான ஒரு நிபுணர்களை அணுகுவதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்றா இந்த இதுல வேலை செய்யும் போது எங்களுக்கு எத்திக்ஸ் என்ற ஒரு விடயம் முக்கியமாக இருக்கு. இது அறம், அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப அந்த அறம் தாண்டி நாங்கள் அந்த வேலையை நாங்கள் தாண்டி செய்ய போகின்றோமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அப்ப அந்த விடயங்களை வந்து AI வந்து மனிதர்கள் மாதிரி ஒரு புரிந்து சொல்ல மாட்டேது. இந்த ரிசர்ச்ல வந்து இப்படி சொல்லுது, இந்த இடத்துல வந்து இப்படி இருந்து கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள் இப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அது சொல்லுமே தவிர அந்த மனிதன் சிந்திக்கின்ற மாதிரியோ மனிதன் உணர்கின்ற மாதிரியோ உங்களுக்கு ஒரு வழி என்றால் எப்படி இருக்கும் என்றதை சரியாக புரிந்து கொண்டோ அதை சரியான மதிப்பீட்டின் அடிப்படையில AI-னால் செயற்பட முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதை தாண்டி ஒவ்வொரு தவறும் இல்லை அப்படித்தான் நான் செய்ய போகின்றேன் என்றதை செய்ய போகின்றீர்களா இருந்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. சிலருக்கு வந்து ஒருவருடன் போயிருந்து முக்கியமாக எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து வந்த பலரும் வந்து இதுல வர்றதே மிகவும் மிகவும் குறைவு என்று சொல்லுவேன். அப்ப போய் ஒரு AI-யிடம் இருந்து ஆலோசனையை மட்டும் பெற்றுக் கொள்ள போகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னா பெற்றுக்கொள்வது அதுல எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் சிகிச்சையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக நான் நினைக்கவில்லை.
நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சாட் பாக்ஸிடம் நான் எனது பிரச்சனையை கூறினால் அது பதில் கூறுகிறது, அதற்கு எந்த செலவும் இல்லை என்று சிலர் சொல்வார்கள். அதற்கு காரணம் இந்த மாதிரியான கவுன்சிலிங்குக்கு போவதற்கு நிறைய செலவாகும் இல்லையா?
நிச்சயமாக அதுல நிறைய செலவு வரலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய மருத்துவருடன் போய் பேசும்போது அந்த மருத்துவருடன் சிபாரிசுகளை பெற்று அந்த சிபாரிசின் ஊடாக நீங்கள் இன்னொரு உளவியல் நிபுணரை இலவசமாக பார்க்கலாம். நீங்கள் சில இடங்களில் 10 தடவைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வருடத்தில், சில இடங்கள்ல வந்து 6 தடவைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்தவரையிலும் வித்தியாசமாக அமையலாம். ஆனாலும் நீங்கள் இலவசமாக உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்களும் இருக்கின்றன.
நாங்கள் என்னதான் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் பலர் இந்த சாட் பாக்ஸ் அல்லது AI செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தாமல் விடப்போவதில்லை. அப்படி பயன்படுத்துபவர்களுக்கு என்ன மாதிரியான விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுவீர்களா?
நாங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி சொன்னால், AI என்பது வந்து தகவல்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து எங்கெங்கு என்னென்ன வகையான ஆய்வுகள் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு பதிலை கூறக்கூடிய ஒரு இயந்திரமாக அந்த AI ஆக இருக்கின்றது. ஆயினும் ஒரு நிபுணர்கள் என்று சொல்லி வரும்போது உங்களுடைய மனிதத்தன்மைகளை புரிந்து கொள்வார்கள், உங்களுடைய வலிகளை புரிந்து கொள்வார்கள், அந்த அறத்தை புரிந்து கொள்வார்கள், நீங்கள் வந்து படுகின்ற கஷ்டத்திற்கு ஏற்றவாறு சிகிச்சையை வந்து ஏற்பாடு செய்வது, அதற்கு எப்படி எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவதற்கு வந்து ஒரு நிபுணர்கள் நிச்சயமாக இருப்பது மிக முக்கியம். முக்கியமாக தற்பொழுது இருக்கின்ற சூழல்ல வந்து அந்த AI மட்டும் நாங்கள் முழுமையாக நம்பிவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து.
உதவி தேவைப்படுபவர்கள் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை தவிர்த்து எங்கே உதவிகளை பெறலாம்?
உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக நீங்கள் உங்களுடைய மருத்துவர், உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி அவருடன், குடும்ப மருத்துவருடன் பேசி அவர்களின் ஊடாக நீங்கள் சிபாரசுகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த சிபாரசுகளை பெற்றுக் கொள்வது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ரகசியமாக பேசுவதற்கு என்று சொல்லி அனானிமஸ் டெலிபோன் கவுன்சிலிங் லைன்ஸ் என்று சொல்லி இருக்கின்றன. இங்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் முக்கியமாக மென்ஸ் லைன் என்று இருக்கின்றது. அப்படி பல வேறுபட்ட உதவிகள் வழங்குகின்ற கவுன்சிலிங் சர்வீஸ் இருக்கின்றன. அவர்களுக்கு கூட நீங்கள் எந்த விதமான காசும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம், அவர்களுடன் இருந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளலாம், உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
சாதாரணமாக மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் அதற்கான சரியான தீர்வு பெறாவிட்டால் அது பெருகி கட்டுக்கடங்காத விடயமாக மாறக்கூடும். அதற்கு முன் இதற்கான அறிகுறிகளை எப்படி, அவர்களுக்கு நெருங்கியவர்கள் எப்படியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு உதவி தேவை என்று முடிவெடுக்க முடியும், அவர்கள் என்ன செய்ய முடியும்?
ஆமாம், நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதுல நீங்கள் ஒரு ஆய்வு செய்வது, ஒரு AI-இடம் போய் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூறி ஆய்வுகளை செய்வது, ஒரு பதிலை பெற்றுக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஒருவருக்கு சிகிச்சை தேவைப்படலாம், உளவியல் ரீதியாக சிகிச்சை தேவைப்படலாம். சிகிச்சை என்பது வந்து ஒருவர் சும்மா பேச்சுவார்த்தையின் ஊடாக மட்டும், பேச்சின் ஊடாக மட்டும் உங்களுக்கு சிகிச்சை அளித்து விடுவதில்லை உளவியல் நிபுணர்களை பொறுத்தவரையில். அதுல வந்து சில செயற்பாடு முறைகள் இருக்கும். உதாரணமாக ஒரு EMDR என்கின்ற ஒரு வகையான ஒரு சிகிச்சை முறை இருக்கின்றது. அது வந்து செயற்பாட்டின் ஊடாக செய்ய வேண்டுமே தவிர எந்த விதமான AI-யும் சொல்லிக் கொடுக்க முடியாது அதை யாருக்கும். ஆகவே அப்படியான விடயங்களை வந்து செய்ய வேண்டுமாக இருந்தால் அப்படி செய்ய வேண்டியது முக்கியம். உதாரணமாக ஒருவருக்கு வந்து ஒரு தற்கொலை முயற்சியிலோ அல்லது மிகவும் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பவராக இருந்தாலோ அப்படியானவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நிபுணர்களை, அது சம்பந்தமான நிபுணர்களுடன் பேசி உதவிகளை பெற்றுக்கொள்வதுதான் மிக முக்கியம் இந்த நேரத்துல. அப்படி இல்லாமல் முக்கியமாக இப்ப பைபோலார்னு சொன்ன மாதிரியோ அல்லது கிட்சஃப்ரீனியா என்கின்ற உளவியல் சார்பான பிரச்சனைகளோ அல்லது வேறு விதமான சில உளவியல் சார்பான பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு முதல்ல தெரியாமல் இருக்கும் இதுதான் பிரச்சனை என்றது. ஆனால் நீங்கள் அது சம்பந்தமான நிபுணர்களை பார்த்து அவர்களுடன் அறிவுரை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் சொல்லுவார்கள் வந்து அந்த டயக்னோசிஸ் என்றது வந்து AI-ஆல் செய்ய முடியாது, ஒரு நிபுணர் தான் அதை செய்ய வேண்டும். அப்படியானவர்களுடன் போய் நீங்கள் அவர்களுடன் இருந்த ஆலோசனைகளை பெறும்போது நீங்கள் அதற்குரிய சிகிச்சை முறையும் என்ன, அதுக்கு என்ன செய்யலாம் என்பது என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது தவிர நீங்கள் யாரும் இதை பாவிக்காதீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. பாவீங்கோ, நீங்க வந்து அதற்குரிய பதில்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா சிகிச்சை வேறு, ஒரு பதிலை பெற்றுக் கொள்வது வேறு என்பதை புரிந்து கொண்டால் சரி.
மிக அழகாக தெளிவாக விளக்கினீர்கள் கௌரிஹரன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சஞ்சய், நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.